நேற்றைய தினத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த எல்லா திவ்யமான மகிமையான வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதிய உடன்படிக்கையில் உள்ள நல்ல ஒரு வார்த்தை, மனம் திரும்புதல், மனம் புதிதாகுதல். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம் ரோமர் 12:2 வாசிக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்முடைய மனம் புதிதாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நாம் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். நம் ரட்சிக்கப்படாத நாட்களில் நம்முடைய மனது பூமிக்குரியவைகளையே, உலகத்துக்குரியவைகளையே நாடி தேடி அவைகளிலேயே நம்முடைய மனது புதைந்து கிடந்தபடினால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ரட்சிக்கப்படாத நாட்களில் எவ்வளோ சேதம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எவ்வளோ சேதம். நம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நம் மறுபிறப்பு அடைந்த பிறகு நம்முடைய மனது தேவனுடைய அடுத்தவைகளை, தேவனுடைய ராஜ்யத்துக்கானவைகளை, மேலானவைகளை தேடும்படிக்கு நம்முடைய மனம் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இந்த காரியங்களை வைத்து ஒரு சில திருஷ்டாந்தங்களை நான் வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். பழைய உடன்படிக்கையில் யாக்கோபனுடைய வாழ்க்கையை முதலாவது நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 31:1. இந்த வார்த்தைகளை நீங்களும் அதை பார்க்க முடியும். உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 31:1. ஆதியாகமும் 31:1 13 நான் வாசிக்கிறேன். தேவன் யாக்கோபுக்கு இன்னும் உடைபடாத, நொறுங்காத, தேவனை சந்திக்காத, அல்லது வேற பாஷையில் சொன்னோம் அப்படின்னா ரட்சிக்கப்படாத, மறுபிறப்படையாத, மனம் திரும்பாத, குணப்படாத அந்த யாக்கோபினிடத்தில் தேவன் தரிசனமாகி அவர் பேசுகிறார். 13 நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. நீ இப்பொழுது எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராயிருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், கிட்டத்தட்ட தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை வஞ்சித்து, தன் தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி, 20 முன்னதாக தன்னுடைய தாய்மாமனாகிய லாபானிடத்திற்கு திரும்பும்படி ஓடின நாட்களில் தேவன் ஒரு ராத்திரி பொழுதிலே அவன் கண்ட சொப்பனத்தில் தேவனை தரிசித்து அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டு அவன் சென்ற இடம் அது. ஆண்டவர் சொல்றார், 20 கழித்து அவனோடு கூட பேசுகிறார், நீ உன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்தது போதும், 20 நீ பட்ட பாடுகள் எல்லாம் நான் பார்த்தேன், உன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்த பட்ட பாடுகளை நான் பார்த்தேன், உன்னுடைய மனைவியானவள், நீ பிரிய வைத்திருக்கிற உன்னுடைய மனைவியாகிய ராக்கேல் அந்தரங்கத்தில் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி, ஒரு சிலை வழிபாடு செய்கிறவள், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் குரோன் அப் சில்ட்ரன், பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துருச்சு, இன்னமும் இந்த புரஜாதியாரான இந்த இடத்துல உன்னுடைய மாமனார் வீட்டில் இவ்வளோ பெரிய சேனையோடு கூட இன்னும் இந்த மாமனார் வீட்டில் நீ இருக்காத, நீ கிளம்பிடு, இப்படியே நீ இருந்துகிட்டு போன அப்படின்னா உன் குடும்பம் அழிஞ்சிரும், உனக்கென்று நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறேன், ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன், உன் பிள்ளைகள் எல்லாம் வளரணும், பிள்ளைகளுக்கென்று ஒரு பெரிய திட்டங்களை வச்சிருக்கேன், இந்த லாபான் வீடு வேண்டாம், கிளம்பு அப்படின்னார். இதை சொல்றதுக்கு தேவனுக்கு 20 ஆனிச்சு. 20 ஆண்டுகள் கழித்து ஒரு ஏற்ற சமயத்தில் தேவன் அவனை கிளப்பினார். அவனும் பயணப்பட்டான். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தேறின பிள்ளைகள், ரெண்டு மனைவிகள், ரெண்டு பணிவிடைக்காரிகள், வேலைக்காரர்கள், திரளான திரட்சியான ஆடு மாடு கழுதை ஒட்டகம், இவ்வளவு பரிவாரங்களோடு கூட 31 அதிகாரத்தில் அவர் தன் தாய்மாமனுடைய வீட்டிலிருந்து கிளம்பி தேவன் சொல்ற இடம் பெத்தேல், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், பிளேஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், நான் உனக்கு தரிசனமான இடம், நீ சாக்ரிஃபைஸ் பண்ற இடம், பலி செலுத்துகிற, தேவனை வர்ஷிப் பண்ணுகிற இடம், இந்த இடம் வேண்டாம், நீ போ பெத்தேலுக்கு அப்படின்ட்டார். ஓகே, இப்போ ஒரு கிளம்புற 31 அதிகாரம், அவர் கிளம்பி போற காரியங்கள் எல்லாம் நம் 31 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32 அதிகாரம் அவருடைய 20 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சகோதரனாகிய ஏசா, தேவன் அப்படி ஒரு நெருக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். யாக்கோபனுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி, பகையோடு கூட என்னுடைய சகோதரன் யாக்கோபு என்னை ஒரு முறை அல்ல இருமுறை என்னை ஏமாற்றி என்னை வஞ்சித்துட்டாங்கிற ஒரு உக்கிரத்தோட பகையோடு கூட இருந்ததானே, ஏசா 400 பேரோடு கூட வருகிறான்றதான செய்தி கேள்விப்பட்டவுடன் யாக்கோபு பயந்து போய், அந்த நெருக்கடி அவனுடைய வாழ்க்கையில் அந்த ராத்திரியில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடி தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்துருச்சு அவன். அந்த யாக்கோபு 32 அதிகாரத்தில் யாப்போக் என்ற ஒரு ஆற்றங்கரையில் தேவனை அவன் தனித்து சந்தித்ததான ஒரு காரியங்களை நாம் ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனை தரிசிக்கிறான். அந்த நாள் அந்த ராத்திரி முழு இரவும் தேவனோடு கூட இந்த போராடி யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிற காரியம், அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிற காரியம், பாவத்தை அறிக்கை செய்கிறதான காரியம் எல்லாம் அந்த 32 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அது நம்ம இன்னைக்கு புதிய உடன்படிக்கையினுடைய பார்வையிலிருந்து அதை நாம் பார்ப்போமானால், அந்த நாள் அவனுக்கு ரட்சிப்பின் நாள், அல்லது அவன் மனம் திரும்பின நாள், அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நாள், அல்லது அவன் ரட்சிக்கப்பட்ட நாள், மறுபிறப்பு அடைந்த நாள், தேவனை சந்தித்த நாள் என்று சொல்லலாம். அந்த யாப்போக் ஆற்றங்கரை, அந்த மனிதன் யாக்கோபு இப்பொழுது இஸ்ரவேலாய் மாறினானால் அது நல்ல காரியம். அந்த அடுத்த அதிகாரத்தில், அந்த ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் நல்ல ஒரு வசனம், நீதிமொழியில் 16 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை இப்படி நாம் வாசிக்கிறோம், நாம் திருப்ப வேண்டியதில்லை. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் சமாதானமாகும்படிக்கு செய்வார். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களையும், ஜென்ம பகை விரோதமாய் இருக்கிற விரோதிக்கிற சத்துருக்களையும் கூட தேவன் சமாதானமாகும்படிக்கு செய்வார். அந்த நீதிமொழியில் 16 வசனம் யாருக்கு இந்த இடத்தில் நிறைவேறினது என்றால், அவனை பகைத்தவன் 20 ஆண்டுகளாய் ஜென்ம பகையாய் வைத்திருந்ததான சத்ருவாய் விரோதியாய் பகைத்ததான அந்த ஏசா, ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் தேவன் அவனை சந்தித்த பிறகு, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்ட பிறகு, ஆச்சரியமா இருக்கு காரியம், ரெண்டு பேர் கட்டிப்பிடிச்சு ஒன்னா தழுவி முத்தமிட்டு அழுது ஒருவருவர் சமாதானமாகும்படிக்கு தேவனே செய்றார். ஆச்சரியமான காரியம், உன கொலை செய்ய வேண்டாம் உன்னை அப்படின்றவன் சமாதானமாகிறான். ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள் முத்தமிட்டு அழுது ஒருவருக்கொருவர் அவர்கள் சந்திக்கிறதை நாம் 33 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோ ஒரு மனுஷன் தேவனை சந்தித்துட்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒருத்த வெளியில வர்றான் அப்படின்னா இப்படி நடக்கணும். ஆதியாகமம் 32 யாப்போக்கு ஆற்றங்கரையில் தேவனை சந்தித்துட்டு அவருடைய சமூகத்திலிருந்து வெளியில வந்த மனுஷன் யாக்கோபு தன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகிறான். 7 விசை முகங்குப்புற விழுந்து கிட்ட சேர்ந்து அவனோடு கட்டி தழுவி தன்னுடைய தப்பிதங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஒப்புரவாகிறதான ஒரு அனுபவத்தை நாம் 33 நாம் வாசிக்கிறோம். பாருங்க 33 அதிகாரம் 3 வசனம், தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரைமட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். தட் இஸ் அவன் ஒப்புரவானான், தன் சகோதரனிடத்தில் மனஸ்தாபப்பட்டான், தன்னுடைய தப்பிதங்களுக்காக தன்னை தாழ்த்தினான், ஒப்புரவானான். சோ இதெல்லாம் நம் புதிய உடன்படிக்கையினுடைய கண்ணோட்டத்தில் நம்ம இப்ப எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் போதும், நீ உலகத்தில் இருந்தது போதும், புரஜாதியார் மத்தியில் நீ இருந்தது அந்த இடத்துல போதும், நான் காண்பிக்கிறதான இந்த பெத்தேல் தேவனை தொழுது கொள்கிறதான இடத்திற்கு நீ திரும்பு அப்படின்னு சொல்றார். ஒரு மனுஷன் கிளம்பி போறான், போகிறதான வழியில தேவனை சந்திக்கிறான், தன்னுடைய பாவ உணர்வு, தன்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து மனம் திரும்பி மறுபிறப்பு ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தன் யாரிடத்துல போய் ஒப்புரவாகணுமோ, யார்கிட்ட சரி செய்யணுமோ, தன்னை தாழ்த்தி ஏழு விசை தாழ்த்தி ஒப்புரவாகி சரி செய்கிறான். இட்ஸ் ஏ குட், எல்லாம் நல்ல காரியங்கள் தான், படிப்படி படிப்படியா எல்லாம் கரெக்டா தான் போகுது. மறுபிறப்பு, மனம் திரும்புதல், ஒப்புரவாகுதல், சரி செய்தல், தாழ்த்துதல், மன்னிப்பு கேட்கறதல் எல்லாம் கரெக்ட். ஆனாலும் அவனுடைய மைண்ட், மனம் புதிதாடை. இதுதான் துரதிருஷ்டம் பிரியமானவர்களே, இதுதான் நாம் உணர்வடையணும். நம்மத்திலும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மறுபிறப்பு அடைகிறார்கள், மறுபிறப்பு அடைந்தவர்கள். எங்கெங்கெல்லாம் காரியங்கள் சரி செய்யணுமோ எல்லாம் சரி செய்யறாங்க. ஒப்புரவாகிறது என்ன, மன்னிப்பு கேட்கறது என்ன, மன்னிப்பு கடிதம் எழுது போறது, திரும்ப செலுத்துறது, நீதி செய்யறது, எவ்ரிதிங் இஸ் குட், எல்லாம் கரெக்ட். ஆனால் அவர்களுடைய மனது என்னடையாமல் இருக்கிறது என்றால், மனம் புதிதடையாமல் இருக்கிறதான்னு யாக்கோபை தான், யாக்கோபு அந்த ஆதியாகமும் 33 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பார்ன் அகைன் பிலீவர், ரட்சிக்கப்பட்ட சகோதரன், ஆனால் மனம் புதிதடையில. என்னவென்றால் இங்க வாசிக்கிறோம், தேவன் அவரை எங்க போ சொன்னார் அப்படின்னா, பெத்தேலுக்கு போ அப்படின்னார். இங்க நான் வாசிக்கிறோம் 33 எல்லாரும் இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆதியாகம் புஸ்தகம் 33:17 யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். கீழே 20 அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான், ஆண்டவர் போ சொன்னது எங்க சொல்லுங்க, ஆண்டவர் போ சொன்னது பெத்தேலுக்கு போ அப்படிங்கிறார். மனம் புதிதடையில, மனம் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியல. தேவனுடைய ராஜ்யம், காரணம் அவனுடைய வயசு வாழ்நாள் ஃபுல்லாகவே அப்படியே சிறு பிராயத்திலிருந்தே ஏமாத்தி வஞ்சித்து ஆசீர்வாதம் கிட்டத்தட்ட மாமனார் வீட்டில் இருந்த 20 அவனுடைய ஆடு மாடுகள்ல அவன் பண்ற ஜித்து வேலை இருக்கே, பயங்கரமான ஜித்து. எந்த ஆட்டோட எப்படி பொழிய செஞ்சா ஏன் மந்தைக்கு எப்படி என்னுடைய பட்டிக்கு வரும், அதெல்லாம் ரொம்ப கில்லாடி, எதுல போட்டா எது வரும், எப்படி பொழிஞ்சா இந்த ஆடு ஏன் பட்டிக்கு வரும், எப்படி மாமனாருக்கு அல்வா கொடுக்கலாம். சிறு பிராயத்திலிருந்தே அண்ணனுக்கு அல்வா, அப்பனுக்கு அல்வா, மாமனார் கல்வா, எல்லாருக்கும் ஏமாத்தி வஞ்சித்து எப்படி மணி மேக்கிங் பிசினஸ் மனம் புதிதடையில. இப்பேற்பட்ட ஆள் ரட்சிக்கப்பட்டார், இப்படிப்பட்ட ஆள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்படைந்து யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறி பேரை மாத்தி போயிட்டே இருந்து ஒரு ஆண்டு கூப்பிடுறார், போடா பெத்தேலுக்கு அப்படின்னு. வந்துகிட்டு இருக்கிற வழியிலே அதாவது இப்படி சொன்னோம்னா நமக்கு இந்த ரூட்டு தான் நமக்கு தெரியும். அருப்புக்கோட்டையில் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அருப்புக்கோட்டை தான் வந்து மாமனார் வீடு, லாபான் வீடுன்னு வச்சுங்க. 20 அருப்புக்கோட்டையில குடும்பம் பண்ணிக்கிட்டு இருந்ததான யாக்கோபை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் எல்லாம் பரிவாரங்களை அழைச்சிக்கிட்டு போடா தூத்துக்குடிக்கு போ, தேவனை தொழுதுகொள், தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய நீதியை தேடு, அங்க தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஐக்கியம் இருக்கு, அங்க பிறப்பு நடத்து, நீ போ தூத்துக்குடிக்குன்னா ஓகேன்னு வர்ற வழியிலே கிளம்பி எட்டயாபுரம், எட்டயாபுரத்தில் வந்த உடனே அங்கே பார்த்தா ஒரே பச்சை, இதுதான் சுக்கோத். சுக்கோத் எப்படி இருந்துச்சுன்னா பசுமையான வழிகள், நீர்வளம் பொருந்தினது, பச்சை பார்க்குற இடெல்லாம் பச்சை, செல்வ செழிப்பு, நீர்வளம் பொருந்தினது. கொஞ்ச நெஞ்சம் இல்லை அவர்கிட்ட ஆடு, நம்ம நினைக்கிற மாதிரி பத்து ஆடு பதினஞ்சு ஆடல இல்லை, இல்லை எக்கச்சக்கம், எக்கச்சக்கமான ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், கோவேரி கழுதைகள், கடாரிகள், காளைகள், ஆடு மாடு திரட்சியானது. தன்னுடைய சகோதரனுக்கு அந்த ஏசாவுக்கு பிரித்து கொடுக்குறப்ப இதில் இப்படிவை அப்படி ரெண்டு ரெண்டாக பிரிப்பார். அதில் பார்த்தா இவ்வளோ இவ்வளோ கொஞ்ச நெஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான இந்த ஆடு மாடு, இந்த மந்தைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் கழுதைகளுக்கும். வர்ற வழியிலே சுக்கோத்தை பார்த்த உடனே மனம் புதிதடையாத யாக்கோபு பார்த்தார், இவ்வளவு மந்தைகளுக்கும் இன்ன நான் போய் தூத்துக்குடி போய் பெத்தேல் போய் நான் தேவனை தொழுது கொண்டு அங்க பார்த்துக்கிட்டு அதை செய்யறதுக்கு பேசாம சுக்கோத் இட்ஸ் எ பெட்டர் பிளேஸ், என்னுடைய மிருக ஜீவன்களுக்கு இதான் பிசினஸ் பண்றதுக்கு சரியான இடம். நான் சும்மா சாதாரண ஒரு ஆள் இல்லை, எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, இத்தனை மனைவி வேலைக்காரர்கள், இவ்வளவுத்துக்கும் நான் வந்து குடும்பம் பண்ணணும், நான் நிர்வாகிக்கணும், எனக்கு ஐ நீட் மணி, எனக்கு பணம் எக்கச்சக்குமார், இந்த இவ்வளவு மிருக ஜீவனங்கள் என்ன பராமரிக்கிறதுக்கு சுக்கோத் பெஸ்ட் பிளேஸ். ஆகையினால நான் தன் வீடு கட்டி, தனக்கு ஒரு வீடு கட்டி, தன் மிருக ஜீவன்களுக்கு ஒரு கொட்டாரங்களை போட்டு, ஆண்டவர் பெத்தேல தானே பலிபீடம் கட்ட சொன்னார், நான் சுக்கோத்திலேயே பலிபீடம் கட்டிக்கொள்றேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஏன் நான் போய் தூத்துக்குடி தான் போய் நான் தேவனை தொழுது கொள்ளணும் இருக்கா, நான் எட்டயாபுரத்தில் இருந்துகிட்டே தேவனை தேடுவேன். ஏன் எட்டயாபுரத்தில் சர்ச் இல்லையா, சிஎஃப்சி தான் சர்ச்சா, நான் தூத்துக்குடி போய் தான் நான் தேவனை தெழுது கொள்ளணுமா, நான் பெத்தேலுக்கு போய் தான் நான் தேவனை தெழுது கொள்ளணுமா, ஏன் சுக்கோத்தில் இருந்துகிட்டே நான் பலிபீடம் கட்டி அங்கே நான் தேவனை தேடட்டும், எனக்கு இங்க பிசினஸ் இருக்கு எனக்கு. இதுதான் காரணம், ரட்சிக்கப்பட்டவர் தான், மறுபடியும் பிறந்தவர் தான், ஆனால் மனம் புதிதாவில் தேவன் அவர் டிசிஷன்ஸ், நம்மளுடைய எடுக்கிற நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல்கள், நம்மளுடைய தீர்மானங்கள், நம்மளுடைய மனது புதிதாகாது இருக்கிற பட்சத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம்மளுடைய மைண்ட் இந்த பூமி காசு பணம் பிசினஸ் நாளைய தினம் நாளைய தினம் நாளைய தினம் அப்படின்னு இப்படியே சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்ப நாம் எடுக்கிற நிலைவுகள்லாம் இப்படி தான் இருக்கும். பெத்தேலுக்கு போக சொன்னால் ஒருத்தர் சுக்கோத்தில் வந்து வீடு கட்டி கொட்டாரங்களை போட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான், அது ஒரு நாள் ரெண்டு நாள் சமாச்சாரம் இல்லை, ஹி ஸ்டேட் தேர் ஃபார் இயர்ஸ், சில வருடங்கள் அங்கே தங்கியிருந்தார். இதனுடைய விளைவு ஆம்பிரியமானவர்களே, சில திருஷ்டாந்தங்களையும் நாம் வேதத்தில் பார்த்து நாம் எச்சரிப்படைய வேண்டியதாக இருக்கு. அருமையான பெற்றோர்கள், அருமையான பெற்றோர்கள், நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள், நம்மளுடைய சாய்ஸஸ் பேட் சாய்ஸஸா இருக்கும் பொழுது, நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல் தவறா இருக்கும் பொழுது, நம்மளுடைய தீர்மானங்கள் தவறா இருக்கும் பொழுது, தேவன் சொல்ற இடத்துக்கு போகாதபடிக்கு நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு தேவன் தேவனுடைய ராஜ்யம் தேவனுக்கு அடுத்தவையில் எனக்கு முதலிடமா இல்லாத பட்சத்தில் என்னுடைய வசதி வாய்ப்பு, என்னுடைய கம்ஃபர்ட், என்னுடைய பிசினஸ் அதுதான் எனக்கு பிரதானமா இருக்கு, தேவன் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இல்ல, நான் சுக்கோத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கும் பொழுது விளைவு கீழே வாசிக்கிறோம். 34:34 அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், ஏற்கனவே தேவன் ரொம்ப அங்கலாய்த்து சொன்னார், நீ இருந்தது போதும், உன்னுடைய மாமனார் வீட்டில் இருந்தது போதும், கிளம்பு கிளம்பு கிளம்பிட்டார். தோ இப்ப தீனால், யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏமோரின் குமாரன் ஆகிய அத்தேசத்தினுடைய பிரபு சீக்கேம் என்பவன் கண்டு அவளை தீட்டுப்படுத்தினான். சரியா போச்சா, விளைவு கான்சிக்வன்சஸ், துரதிருஷ்டமானது. இப்படிப்பட்டவைகளெல்லாம் நாம் வாசித்து நாம் ஒரு திருஷ்டாந்தத்தினால் நாம் எச்சரிப்படுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போகாம, உமக்கு நீர் முதலிடமா எனக்கு இல்லாம அப்படியே தங்கிட்டான், என்ன நடந்துரு போகுது அப்படின்னு. ப்ரியாரிட்டிலாம் காடெல்லாம் இல்லை, தேவன் எதுக்கு கூப்பிட்டாருங்கிறதெல்லாம் அழைப்பதெல்லாம் இசந்தே இல்லை. விளைவு தீனால் யாக்கோபு பெற்ற குமாரத்தி ஆகிய அந்த தீனால் தேசத்து பெண்களை பார்க்கும் பொழுது உலகத்திற்குள் போனால், சிம்பிளிசை, அவள் உலகத்தால் கரைபட்டாள், உலகத்தால் கரைபட்டால்
பிள்ளைகள் உலகத்தால் கரைபடுகிறது. பேரண்ட்ஸ், நாம் சரியான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில், நான் தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடாத பட்சத்தில், தேவன் சொல்ற இடத்துக்கு நான் போகாத இடத்தில், என்னுடைய மதியினமாய் எனக்கானதை நான் தேடி மண்ணுக்கானவையிலே நான் முதலிடம் கொடுத்து தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத பட்சத்தில், இப்படிப்பட்ட என்னுடைய பெத்த நம் பிள்ளைகளை உலகத்தில் கரைபிடுகிறவர்கள், கரைபிடுகிற ஒரு வாழ்க்கை, தேவனை தேடாது இருக்கிற வாழ்க்கை, தேசத்துக்குள் அதுக்குள்ளார உலகத்துக்குள்ள போற ஒரு வாழ்க்கை, கரைபிடுகிற ஒரு வாழ்க்கை, துரதிருஷ்டமானது. பின்னால் நான் வாசிக்கிறோம் அதே 34 அதிகாரத்தில், உடனே அங்க மனுஷீகமான ரெண்டு பிள்ளைகள், பிள்ளைகள்லாம் குணப்படல. யாக்கோபு ரட்சிக்கப்பட்டவர், மறுபடியும் பிறந்தவர், பிள்ளைங்களாம் என்ன ரட்சிக்கப்படல அப்படி வச்சுக்கோ. அதுல சிமியோன் லேவி தன்னுடைய சகோதரியை வேசியை போல ஒருத்தர் நடத்தியிருக்கிறானேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சதித்திட்டம் போட்டு அந்த ஊர்ல உள்ளவனுங்களை, ஆம்பளையானுங்களை, சீக்கேம் அவனுடைய வீட்டார் போக்குவரத்து எல்லாம் பட்டயத்தை எடுத்து பட்டய கருக்கினால் வெட்டி சாச்சிட்டான். இப்ப அந்த குடும்பத்தை பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மறுபிறப்பு அடைந்த ஒரு புது கிறிஸ்தவனுடைய வீட்டுக்குள்ள நடக்கிறத பாருங்க. பொண்ணு தீட்டுப்படுறா, அதை தட்டி கேட்கறதுக்காக ரெண்டு பேர் போய் வீட்டுல பூந்த எல்லாம் கொலகார பாவிகளா மாறுறாங்க, கொலகாரர்களா மாறுறாங்க. இவர்களோ கொஞ்ச ஜனம். அவன் ஜாதிகாரன் எல்லாம் ஒன்னா குயின் எல்லாம் சேர்ந்துட்டான், எல்லா ஜாதிகாரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான். ஏடா பொழப்பு நடத்த வந்த இடத்துல இப்படி ரெண்டு பேர் பூந்து நம்மள ஊரானெல்லாம் நம்மள ஜாதிகாரனெல்லாம் பிடிச்சி என்ன செஞ்சிருக்கான், வெட்டி சாச்சிருக்கானு. இவங்களோட உயிரோட விடுறதா, இவங்களெல்லாம் குடும்பம் ஒண்ணும் இல்லாத பிடிக்கு நிர்கிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டு மொத்தமா எல்லாம் ரெடி ஆயிட்டான். உழைக்க வந்த பசங்க, நாடோடி பசங்க, ஆடு மேய்க்கிறவனுங்க, இவங்களுக்கு இவ்வளவு திமுறா வீடு பூந்து பட்டயத்தை எடுத்து வெட்டி இவ்வளவு பேரை சாச்சிருக்கான், இவன் ஊரை விட்டு நம்மள தாண்ட விட்டுனவன அப்படின்னு எல்லாம் கங்கணம் கட்டி எல்லாம் ரெடி ஆயிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் பேசுறார். 35 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் யாக்கோபை நோக்கி, தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதே இல்லை, இட்ஸ் எ குட் காட். நான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே சொன்னா உன்னை நான் விழுந்து பெத்தேலுக்கு போக சொன்னா, நீ ஏண்டா இங்க சுக்கோத்துல கூடாரம் போட்ட, ஏண்டா இங்க பிசினஸ் பண்ண, நான் போக சொன்ன இடத்துக்கு நீ ஏன் போல, விதைச்சல்ல அரு, நோ அப்படி அல்ல. இட்ஸ் எ குட் காட் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, போ அங்கே குடியிரு, பெத்தேலுக்கு தான் ஒண்ணு போ சொன்னேன், நீ அங்க குடியிரு, அங்க ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்கு, அங்க தேவனை நீ தேடு, அங்க வர்ஷிப் பண்ண, அங்க குடியிரு, அங்க உனக்கு பிழைப்பூட்டுவேன், அங்க உன்னை நான் போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், நான் வச்சிருக்கிற வட்டத்துக்குள்ளாக இரு, என் வட்டத்துக்கு வெளியில நீ இருக்காத, நான் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன், அந்த வட்டத்துக்குள்ள நீ வந்துரு, நீ உன் சௌரியத்துக்கு நீ வட்டத்தை போடாத, நீ ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகின்றார். நல்ல காரியம். 2 வசனம், யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி அருமையான சில விஷயங்களை செய்தார். ஆம்பிரியமானவர்களே, ஒரு சில விஷயங்களை நாமும் கூட செய்ய வேண்டியதா இருக்கும் நம்மளுடைய கடந்த நாட்களில். இட்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், நாம் செய்ய வேண்டிய காரியம், தப்பு நடந்துருச்சு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கூட அங்கங்க சில விஷயங்கள் அப்படி தப்பு நடந்துருச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும், நான் ரட்சிக்கப்படாத நாட்கள் எப்படி செஞ்சுட்டேனே, இன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருக்கானே, அந்த பொம்பளை பிள்ளை இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருக்காளே, இந்த பையன் ரட்சிக்கப்படலையே, அவன் உலகத்துல இருக்கானே, கான்ஃபரன்ஸுக்கு நீங்க போங்க நான் வரல, நான்லாம் சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டேன், அப்படி உலகத்துக்குள்ள இருக்கானே, இவன் இப்படி இருக்கிறானே, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறாளே, இப்படி இருக்கிறாளே, இப்படி இருக்கிறாளே அப்படின்னா ஆண்டவரே என்ன, see that's it's words of encouragement. தேவன் சொல்ற இடம், முதல்ல நீ அட்மிட் பண்ணு. யாக்கோபு உடைஞ்சு நொறுங்கி இருப்பார், ஆண்டவரே இட்ஸ் மை மிஸ்டேக், நான் பண்ண தப்பு, நான் பண்ண தப்பு, நீங்க என்கிட்ட பேசாம இல்ல, நீங்க போ சொன்ன இடம் பெத்தேல், எனக்கானதை தேடி இந்த மண்ணுக்கானதுக்காக, காசுக்காக, பணத்துக்காக, பிசினஸ்க்காக நான் சுக்கோத்துல நான் கூடாரம் போட்டது என்னுடைய தப்பு, இட்ஸ் மை மிஸ்டேக், ஐ அட்மிட், நான் தப்பு ஒத்துக்கொள்றேன் ஆண்டவரே. ஒண்ணு, நம்மளுடைய தாய் தகப்பன் அப்படி நான் உணரணும், அதை ஒத்துக்கொள்ளணும், நான் தவறிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்னுடைய தீர்மானம் தப்பு, நான் தவறா முடிவு பண்ணிட்டேன், என்மேல் இறக்கமாயிருங்க. ஒண்ணு. ரெண்டு, அவர்கள் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களையும் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். தட்ஸ் த பெஸ்ட் திங், தட்ஸ் த கிளென்சிங்.
தெரிஞ்சு போச்சு, ஏதோ சம்திங், ஏதோ வீட்டுக்குள்ள காரியம் நடக்குது, இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கேஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இந்த வீட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் நம்ம குடும்பத்துக்குள்ள ராங். நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணிக்கொள்வோம், நான் சுத்தம் பண்ணிக்கொள்றேன். என்னுடைய இருந்த விக்கிரகம், யாக்கோபு தன்னிடத்தில் இருந்த விக்கிரகம் என்னன்னு சொல்லிட்டார். ஏன் விக்கிரகம்? என்னுடைய விக்கிரகம் மணி, 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 மணி. இந்த பூமி, இந்த பிசினஸ், நான் இப்படியே என் மைண்ட் இருந்ததுனால என்னுடைய விக்கிரகம் என்னன்னு தெரியும். நானும் என்னுடைய விக்கிரகத்தை புடுங்கி போட்டு கருவாளி மரத்தில் புதைக்கிறேன். உங்கள்கிட்ட விக்கிரகம் இருக்கா சொல்லுண்ணா, அவன் கொண்டு வரா, அப்பதான் ராக்கேல் கொண்டு வரா. என்னிடத்துக்குள்ள இருக்கு, என்னிடத்துக்குள்ளே ஒரு விக்கிரகம் இருக்கு, என்னிடத்துக்குள்ள ஒரு சுருவம் இருக்கு, நானும் கொண்டு வரேன். ஏய், இன்னும் யாரா வச்சிருக்கீங்க? அவன் வேலைக்காரி, அவன் வேலைக்காரி, மனைவி, ராக்கே, புருஷன், கொண்டாட்டி எல்லாம் தங்களிடத்தில் இருந்த விக்கிரகங்களை எல்லாம் எடுத்து புடுங்கி கருவாளி மரத்துக்கு அடியில் போட்டு தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். ஆண்டவரே, நான் செய்யட்டும், நான் சுத்தம் பண்ணிக்கொள்றோம் ஆண்டவரே. தேர்ட் திங், நாங்கள் பெத்தேல் கிளம்புறோம். இனி இந்த ஊர் வேண்டாம், இந்த பிசினஸ் பண்ணது போதும், இங்கே பிழைச்சது போதும், நாங்கள் கிளம்புறோம். நான் பெத்தேல் கிளம்புறோம், தேவன் எனக்கு வச்சிருக்கிற இடத்துக்கு நான் கிளம்புறேன். என்னை நான் சுத்தம் பண்ணிக்கொள்றேன், என்னுடைய தப்பை நான் ஒத்துக்கொள்றேன், என்னை நான் சுத்தம் பண்ணிக்கொள்றேன். எதை விட்டு என்னை அகற்றணுமோ, என்னுடைய அந்நிய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் தூக்கி தூக்கி எறிகிறேன், புதைக்கிறேன், சரி செய்கிறேன், சுத்தம் பண்ணிக்கொள்றேன். நாங்க பெத்தேல் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பணும். அவன் ஜாதிகாரன்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இவன ஒரு வழியா பண்ணினும், ஏதாவது பண்ணின்ட்டு அவன் கிளம்புறான். ஒரு பயங்கரம் அங்க கிளம்புது. கொஞ்ச ஜனம் ரிப்பண்ட் ஆகி மனசாப்பட்டு சுத்திகரித்து கொண்டு தேவன் வைத்த எல்லைக்கு திரும்பவும் இந்த கொஞ்ச ஜனம் ஃபார்வர்ட் பண்ணி மேல போயிட்டே இருக்கான். அவன் ஜாதிகாரன்லாம் ஒன்னா சேர்றான். சீக்கேம், அவனுடைய ஏமோர், அவனுடைய தகப்பனார், அவனுடைய கூட்டத்தார், ஆம்பளையார்கள், அந்த ஜாதிக்காரன்லாம் ஒன்னா சேர்ந்து இவர்களை நிர்கிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரம் துரத்துது. ஆச்சரியமான, இட்ஸ் எ குட் நியூஸ். என்ன வாசிக்கிறோம்னா இந்த வசனத்துல, அவர்கள் பிரயாணம் புறப்பட்டார்கள், அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால், தேவன் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினார். நான் நினைக்கிறேன், ஒரு அக்கினி ஜுவாலைகள் அல்லது ஒரு இடி முழக்கங்கள், ஒரு மின்னல் இவர்களை தொடர்ந்து வரும்பொழுது, ஒரு அக்கினி ஜுவாலையோ இல்ல ஒரு இடிகளோ இல்ல மின்னலோ தோன்றி அந்த ஜனங்கள் துரத்திட்டு வர்றதுக்கு இடையில குறுக்க நின்று எல்லாம் தேவன் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிருப்பார். எல்லாம் பயந்து உளுந்தடிச்சு ஓடி எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா ஓடி போயிட்டாங்க. இவர்களை நான் ஒண்ணுமே பண்ண முடியல, தேவன் தப்பு வைத்தார். ஆச்சரியம் இல்லை? ஆம்பிரியமான, இட்ஸ் குட் நியூஸ். நான் மாத்திரம், நான் என்னுடைய தப்பு நடந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், என் குடும்பத்தில் என்னுடைய டிசிஷன் ராங் டிசிஷனாக போய் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நான் திரும்பிடுறேன், நான் பெத்தேலுக்கே நான் திரும்புகிறேன், நான் சரி செய்து சரியதை சரி செஞ்சிடறேன், நான் சுத்தம் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி வரும்பொழுது என்ன பயங்கரம் துறந்துட்டோம்? நம்மளுடைய பிள்ளைகளை பயங்கரம் துரத்து தான், நம்மளுடைய நாம் பெற்றிருக்கிற நம்மளுடைய வாழ்வு பிள்ளைகளை பயங்கரம், நம்மளுடைய வீட்டாரை கொடுத்ததான பயங்கரம், இல்ல கடன் பயங்கரங்கள், கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பயங்கரம் துரத்துது. கடன் பயங்கரம், கடனா இருக்கட்டும் இல்ல பிரச்சனைகளா இருக்கட்டும், பிள்ளைகள் மூலமாய் பிரச்சனை, கல்லூரியில பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாலிபத்துக்கு அடுத்த சிக்கல்களினால் ஏற்கிற பிரச்சனை, இது என்ன செய்யறதுன்னே தெரியல. இது எல்டர்ஸ் சொல்றதா சொல்ற வேண்டாமா எனக்கு தெரியல, ஆனா பிரச்சனை இப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்னுடைய பிசினஸ்ல இப்படி பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கு, என்ன ஐயோ என்ன நிற்குதே தொடருதே அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் திரும்பிட்டா போதும், நாம் தீர்மானம் எடுத்துட்டா போதும், அந்த பயங்கரம் தேவனால் உண்டாகிற பயங்கரத்தினால் ஒண்ணு இல்லாம போயிடும். அவர் வாசிக்கிறவங்க பெத்தேலுக்கு திரும்பி வந்தான். யாக்கோபும் ஆராசனும், யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கு ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அருமையான ஒரு வார்த்தை. I love this verse. அங்கே தேவன் தரிசனமானபடினால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பேத் ஏல் என்று பெயரிட்டான். See this verse. ஏல் பேத் ஏல் என்று பெயரிட்டான். ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து விலகி ஓடும் பொழுது அந்த இடத்துல, அந்த லூஸ் என்ற இடத்துக்கு வரும்பொழுது அவன் என்ன பேர் வச்சான் அப்படின்னா பெத்தேல் அப்படின்னு வச்சான். அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 28 அதிகாரம், ஆதியாகமம் 28 அதிகாரம்,
அந்த இடத்துக்கு பேர் சரியான பேர் தான் அது, பெத்தேல். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் காட். எப்படி சொல்றார் என்றால், 20 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லூஸ் என்று பேர் இருந்தது, ஆனால் இவன் பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேலினுடைய அந்த அந்த இந்த பிளேஸினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா, யாக்கோபு என்ன சொல்றார் பாரு, தேவன் என்னோடு இருந்து நான் போற இடத்துக்கெல்லாம் என் பின்னாலேயே வந்து, இந்த ஏல் காட், இந்த ஏலோகிம், ஏல் எலோகிம், இந்த யாவே, இந்த காட் எங்க வரணும் அப்படின்னா, இந்த யாக்கோபுடைய பின்னால வரணும். இவர் சட்டையை பிடிச்சிட்டு இவர் போற இடத்துக்கெல்லாம் போவாராம். எப்படி, மாமனார் வீட்டுக்கு போவார், அங்க போவார், ஏமாத்துவார், எங்க போனாலும் போவார். இவர் போற இடத்துக்கெல்லாம் வருவார். நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்ன, இந்த ஏல் காட் என் பின்னாலேயே வந்து அப்புறம் என்ன காப்பாத்தணும், போற இடத்துக்கெல்லாம் என்ன காப்பாத்தி, எனக்கு உண்ண கொடு, ஆகாரத்தை கொடுத்து, எனக்கு கொடுக்க வஸ்திரத்தை எனக்கு தந்து, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால், இந்த கர்த்தர் எனக்கு என்னவா இருப்பார், தேவனாயிருப்பார். நான் இவருக்கு தசமபாகம் கொடுப்பேன், நான் இவருக்கு 10ல் 1 பங்கு தசமபாகம் கொடுப்பேன். என்ன ஆச்சரியம் பாருங்களேன், இப்படிப்பட்ட யாக்கோபுக்கும் அந்த ஏல் காட், ஏலோகியும் யார் சட்டை பிடிச்சிட்டே போறார் அப்படின்னா, சரி மோனே போட, நீ போற போக்கலே நானும் வர்றேன்னு சொல்லிட்டு இந்த யாக்கோபுக்கு பின்னாலேயே இந்த ஏழும் வராரு பாருங்க. பெத், நான் தான், என் வீடு, என்னுடைய ராஜ்யம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் படிப்பு, என் சௌரியம், என்னுடைய காசு பணம், என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய சொகுசு, என்னுடைய ப்ரொமோஷன், எல்லாம் ஃபர்ஸ்ட். பெத், நான் ஃபர்ஸ்ட். இந்த ஏல் எலோகிம் காட் என் சட்டையை பிடிச்சிட்டு பின்னாலே வரணும். ஒரு அதான் பெத்தேல். எங்க போனாலும் வரணும், என்ன ஆசீர்வதிக்கணும், எனக்கு பூவா கொடுக்கணும், எனக்கு வஸ்திரம் கொடுக்கணும், எனக்கு இருக்க இடம் கொடுக்கணும், சகலத்தையும் கொடுத்து என்ன ஆசீர்வதிச்சீங்கன்னா நாங்களும் உனக்கு 10% தசம பாவம் கொடுப்பேன். அவர் ஓகே அப்படின்னா, எஸ் பா ஓகே, போ மோனே, போ போ போ, உன் பின்னாலே நானும் வர்றேன்னு சொல்லிட்டு தான் போனார். தேவனுடைய விரிவான விரிந்த தேவனுடைய இருதயம், போ போற போக்குக்கே போ, ஆசீர்வதிக்கிறேன் போ, உனக்கு எப்போ நான் உன்னை உடைக்கணும், உன்னை எப்போ சரி செய்யணும்னு தெரியும், போ. ஆனால் இப்ப பெத்தேல் இல்லை. வாசிச்சமே ஆதியாகமம் 35 அதிகாரம், இட்ஸ் நைஸ் வேர்ஸ். 35 அதிகாரம். இப்ப எப்படி பேர், இப்ப எப்படி பேர் வச்சா சொல்லுங்க, கொஞ்சம் சவுண்டா சொல்லுவோம். ஏல் பெத், ஏல் ஏல் பெத்தேல். அப்படின்னா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் யார் முதலாவதா இருக்கட்டும், ஏல் ஏலோஹிம், நீங்க முதலாவது இருங்க, நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருங்க, நீங்க எனக்கு முன்னால இருங்க, நீங்க எனக்கு பின்னாலே இருங்க, என்னை காக்குறதுக்கு எனக்கு பின்னால இருங்க, என்னை வழி நடத்துகிறதுக்கும் என்னுடைய ராஜ், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சகலம் நீங்களா முன்னால இருந்துருங்க. இந்த இடத்துக்கு நான் ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டு அவன் தேவனை தொழுது கொண்டான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களினுடைய கான்சிக்வன்சஸ் என்ன இருந்தாலும் சரி, நம்மளை கண்டம் பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்மளை ஆக்கியனைக்குள்ளா தீர்த்துக்கொள்ள வேண்டியதில்லை. நாம் உணர்வடைந்து அட்மிட் பண்ணி அதை ஒத்துக்கொண்டு தேவன் நேர்த்தியாக கொண்டு வந்து சேர்த்துட்டார் அவனை. ஆப்பிரியமானவர், நம்முடைய நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள் நிமித்தமாய் எது பாதிப்படையுது அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் பாதிப்படைகிறாங்க. ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம். பெற்றோர்களாகிய நாம், பெற்றோர்களாகிய எனக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 8 வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 8 வசனம். ஒரு ஸ்திரீ, ஆண்டவர் சொன்ன சில உவமைகள், ஒரு ஸ்திரீயானவள் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. சி, அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 8 வசனத்தில் வெள்ளிக்காசு காணாமல் போச்சு அப்படின்னா, அது எப்படி வெள்ளிக்காசு காணாமல் போகும்? இங்க மேல ஆண்டவர் இன்னொரு ஒரு உவமையை சொன்னார். 15 அதிகாரத்தில்
4 100 ஆடுகள் உடையவனாயிருந்து ஒரு ஆடு காணாமல் போனான். இது ஆண்டவர் சொன்ன உவமை தான். ஒரு ஆடு காணாமல் போனால், இயேசு சுவாமி சொன்ன உவமை, ஒரு ஆடு காணாமல் போனால், இங்க கீழே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால், ஆடு காணாமல் போகுது அப்படின்னா அதுக்கு 4 இருக்கு, அதனால காணாமல் போயிருக்கும் அப்படிதானே. அதுக்கு 4 இருக்கு, அதுக்கு அது கால் இருக்கிறதுனால அது போங்கடா எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே டைரக்ஷன்லே இதே எவ்வளவு நாள் தான் இந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இந்த மேய்ச்சிக்கிட்டு நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா லுஃபா தனியா போயிடுச்சுன்னு வச்சுங்க, அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கு கால் இருக்கு, அதனால முளைச்சு போச்சு, முளைச்சு காலுக்கு வச்சுக்கிட்டு வெளியில போயிடுச்சு, அது காணாமல் போச்சு. இந்த வெள்ளி காசுக்கு ஏது காசு, ஏது காலு, அது காணாமல் போறதுக்கு? அது எப்படி துள்ளி 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 சில கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாம் அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி லாக்கர்ல இருந்து அப்படி வெளியில வந்து அப்படி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி எங்கேயாவது காணாமல். வெள்ளிக்காசு காணாமல் போனால் அப்படின்னா அதுக்கு எது காலெல்லாம் ஒன்றும் முளைக்கல, அது காணாமல் போறது. இட்ஸ் அட்டர் ஃபூலிஷ்னஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். இப்போ நான் எனக்கு எத்தனை வெள்ளிக்காசு அப்படின்னா எனக்கு 4 வெள்ளிக்காசு, நான் பெத்த 4 வெள்ளிக்காசு, நீங்க பெற்றிருக்கிற நீங்க வச்சிருக்கிற அத்தனை வெள்ளிக்காசுகள். நாம ஒன்னு வச்சிருந்தாலும் சரி, தேவன் சொல்றார் வெள்ளிக்காசு, சில்வர் காயின், பிரெஷியஸ் சில்வர் காயின். நாம 4 வச்சிருந்தாலும் சரி, 2 வச்சிருந்தாலும் சரி, 6 வச்சிருந்தாலும் சரி, எல்லாம் வெள்ளிக்காசு. அது காணாமல் போறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அது காசு தானால காணாம போகாது. சாதாரண நம்ம வீடுகளில் நம்ம வெள்ளிக்காசு, கோல்டு காயின், ஒரு வெள்ளிக்காசெல்லாம் வச்சுருந்தா சர்வசாதாரணமெல்லாம் வைக்கிறது இல்லை. அதை கொண்டு போய் அதுக்கு ஒரு டப்பா, அதுக்கு ஒரு சுருக்கு பைய, அதுக்கு ஒரு லாக்கரு, லாக்கருக்குள்ளார லாக்கரு, ஒரு ஜோப்பு பையெல்லாம் வச்சு அதை அவ்வளவாய் அந்த வெள்ளிக்காசு கோல்டு காயினை பிரசேஷனாக வைக்கிறோம், அதை அவ்வளோ பாதுகாக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், ஒரு கோல்டு காயினை ஒரு வெள்ளிக்காயினை ப்ரொடெக்ட் பண்ற, பாதுகாக்கிற, காக்கிற நாம், நம்முடைய பிள்ளைகளை தேவன் நம்மளை நம்பி ஒப்பு கொடுத்த வெள்ளிக்காசாகி நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கிறதுக்கு நாம் தவறிடுறோம். துரதிருஷ்டமானது. யாக்கோபு மிஸ் பண்ணிட்டான், தீனால மிஸ் பண்ணிட்டான். அவன் அதை ஒத்துக்கொள்ளணும். அதை ஆண்டவரே எனக்கு பிசினஸ் முக்கியமா இருந்திருக்கு, எனக்கு என் மவளை இந்த இடத்துல பாதுகாக்கணும், இந்த ஏரியா எப்படி, இந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி, இங்கெல்லாம் உள்ளவங்க எப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்காதபடிக்கு நான் பிசினஸ் போட்டானே. இன்னைக்கு வெள்ளிக்காசு இன்னைக்கு போயிடுச்சு, இன்னைக்கு திருடிட்டு போயிட்டானே, ஒருத்தன் கிட்னாப் பண்ணி போயிட்டானே. அப்புறம்லாம் அவருக்கு உணர்வு வருது. இப்ப என் வீட்டுல சில்வர் காயினும் கிடையாது, வெள்ளி காயினும் கிடையாது. நம்மகிட்ட எல்லாம் அதெல்லாம் இன்னைக்கே போயிடுச்சு, சில்வர் காயின்லாம் வெள்ளி காயின்லாம் கிடையாது. எப்படி அது மிஸ் ஆகும் அப்படின்னா, சமயத்துல ஏடிஎம் கார்டை கொடுத்து பசங்கள்கிட்ட போய் இதை பணம் வித்ட்ரா பண்ணிட்டு வந்துருப்பேன். ஒருத்தன் போவான், போயிட்டு வந்துட்டு ஏடிஎம் கார்டை போய் பணம் எடுத்துகிட்டு வருவானுங்க. பணம் எடுத்துட்டு வந்துட்டு என் கையில் கொடுக்காம நான் இருப்பேனோ இல்லையோ எடுத்துகிட்டு வருவான். அம்மா டேடி பணம் எடுத்துகிட்டு சொன்னாங்கம்மா, இந்தாகுமா அப்படின்னு, சரி வை அப்படின்னா அந்த பணம் இருக்கும், அந்த ஏடிஎம் கார்டு அங்கே இருக்கும். அங்கேருந்து இன்னொரு செல்ஃபுக்கு எப்படி போகணும்னே தெரியாது, இன்னொரு செல்ஃபுக்கு போது பாருங்க. ஒரு செல்ஃபுலேருந்து அப்புறம் ஒருத்தன் கூட்டுவான், இது என்ன ஒரே குப்பை குட்டையாக இருந்துருக்கு, அங்கேருந்து இங்கே போவோம், அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் எங்கே போய்டுன்னு கேட்டால் கொல்லைக்கு போயிடும். நான் இங்கே தேடி பார்ப்பேன், எங்கடா ஏடிஎம் கார்டுன்னு நான் வச்சுட்டு டேடி அம்மாட்ட கொடுத்தேன். என்ன 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 கொடுக்கல நீனு, அம்மா நீங்கள் தானேம்மா அங்கே வைக்க சொன்னீங்க அப்படிமா. இப்போ என்னாச்சு, இப்போ போச்சு ஏடிஎம் கார்டு போச்சு. கேர்லெஸ்னஸ், நம்மளுடைய கவனக்குறைவு, அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போனதுனால உடனே ரைட்டு, ஐயோ ஏடிஎம் கார்டு காணா போச்சே, சரி உடனே போய் பேங்க்ல எழுதி அது மாதிரி ஆயிடுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறிஞ்சி சொல்லி உடனே. எவ்வளவு பாருங்க, ஒரு ஏடிஎம் கார்டுக்கு எவனா லாக் பண்ணிடுவானா, எவனா பிடுங்கிடுவானா, பணம் தள்ளிட்டு போடுவானா, அவ்வளோ எவ்வளோ கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருந்து உடனே அதை அடிச்சு அந்த அதை லாக் பண்ணி அதை செய்ய வேண்டியது செஞ்சு ஒரு புது கார்டு வாங்குறதுக்கு இவ்வளவு பிரயத்தனங்கள் எடுக்கிறோம். ஒரு ஏடிஎம் கார்டுக்கு, ஒரு சில்வர் காயினுக்கு, ஒரு கோல்டு காயினுக்கு. ஆனால் துரதிருஷ்டம், அந்த அளவுக்கு தேவன் நமக்கு தந்தரளின. அப்ப இது மிஸ் ஆகுது, அது காணாமல் போகுதுன்னா வாட் இஸ் குட் நியூஸ், என்ன என்ன அந்த வார்த்தையில் 8 வசனத்தில் என்ன நற்செய்தி என்றால், அது திருட எவனும் திருடிட்டு போல, எங்கதான் இருக்கான், எங்கதான் இருக்கு அப்படின்னா கட்டில் கடியில கிடக்கான், பீரோ கடியில கிடக்கு, ஏதோ ஒரு செல்ஃப்ல இருக்கு, ஏதோ ஒரு ரேக்ல இருக்கு, எங்கேயோ இருக்கு அந்த வெள்ளிக்காசு. மிஸ் பண்ணிட்டோம், அதை ஹேண்டில் பண்றது சரியா ஹேண்டில் பண்ண தெரியல, எங்கேயோ வச்சு கிச்சு காரியங்கள் போய் அது வீட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது வீட்டை சீக்கிரம் விளக்க கொளுத்து, வீட்டை பெருக்கு, தேடி கண்டுபிடி, அதை பிடி கொண்டு வா, அதை ரீஸ்டோர் பண்ணு, அதை கண்டுபிடி, அதை கொண்டு வா. இது எப்படி எடுத்துக்கிறது, இதை நான் எப்படி நான் நடைமுறைக்கு, நான் தொட்டதும், நான் தொட்டதும், நான் ஹேண்டில் பண்ணதும், நான் புலங்கணிதுன்னு சொல்றேன். அப்பிரியமானவர்களே, சிலருக்கு எஜுகேஷன் நம்பர் ஒன், காட்லினஸ் காட்டிலும், சில்ட்ரனுடைய எஜுகேஷன் காட்லினஸ் காட்டிலும், தேவ பக்தியாய் பிள்ளைகளை வளர்ப்பதை பார்க்கலாம். எஜுகேஷன் நம்பர் ஒன், யாக்கோபுக்கு பிசினஸ் மணி நம்பர் ஒன்னா இருந்தது போல. சில பேரண்ட்ஸ் நாம என்ன செஞ்சிடறோம், எஜுகேஷன் நம்பர் ஒன், எங்கடா இருந்து படிக்கிறோம் அப்படின்னா, தாத்தா பாட்டி வீட்டில், மாமனார் மாமனார் வீட்டில், ரட்சிக்கப்படாத உறவினர்கள் வீட்டில். ரட்சிக்கப்படாத உறவினருடைய வீட்டில் தங்கி அங்க பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட் எஜுகேஷன் நான் கொடுப்பேன் அப்படின்னு. எங்க ரட்சிக்கப்படாத மாமனார், ரட்சிக்கப்படாத மாமியார், ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன், ரட்சிக்கப்படாத அங்கிள் ஆன்டி சொந்தக்காரங்க வீட்டில், ரட்சிக்கப்படாத வீட்டில் இந்த சில்வர் காயின்ஸ் அங்க உட்காந்து பெஸ்ட் ஸ்கூல்ல படிக்கிறான், லட்சம் லட்சமா கொடுத்து படிக்கிறான். அங்கேயிருந்து படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் என்ன அப்படின்னா, பக்கா டிவி, டிவி மீடியா. இப்படி எல்லாம் நீங்க எங்களை வளர்க்கக்கூடாது பிள்ளைங்க. என்ன நீங்க எப்படி எப்படி என்ன வளர்க்குறீங்க, நீங்க எங்களை வளர்க்குற விதமே தப்பு, உங்களுடைய சபையில சொல்லி கொடுக்குற டீச்சிங்கே தப்புங்கிறான், எங்களை கண்டிச்சு வளர்க்கறதே தப்பு. இதெல்லாம் எங்கேந்திரா ஃபீட்பேக் அப்படின்னா, டிவி மீடியா, அவ்வளோ தெரியுது அவனுக்கு. ரட்சிக்கப்படாத உறவினர்களுடைய வீட்டில் எஜுகேஷன், எஜுகேஷன் நம்பர் ஒன், நம்பர் ஒன். பிள்ளைகளை யார் பெத்து யார் வளர்க்கறது, யார் பெத்த பிள்ளைகளுக்கு யார் வளர்க்கறது, எஜுகேஷன் கொடுத்துட்டா போதுமா? அவன் எஜுகேஷன் எடுத்துட்டு வர்றான், வெளியில் வரும்பொழுது அதெல்லாம் உங்களோட சிஎஃப்சி சர்ச் எல்லாம் உங்களோட வச்சுங்க, அதெல்லாம் அதெல்லாம் வயசு வரட்டும், வயசு வந்தால் நான் பார்த்துக்கிறேன், வயசு வந்த. அப்ப இந்த நாட்கள்ல விதைக்க வேண்டியது, விதைக்கிறது எப்ப விதைக்கிறது, எப்ப நான் தேவனுடைய வார்த்தைகளையும் விசுவாசத்தையும் இயேசுவையும் திருச்சபையும் தேவனுக்கு அடுத்த விஷயங்களையும் எப்ப நான் பிள்ளைகளுக்கு நான் புட்ட பண்றது, உள்ளர எல்லாம் முடிஞ்சு போச்சே. அப்பிரியமானவர்களே, சில துரதிருஷ்டமானவர்கள் நம்ம மத்தியில் இப்படி எல்லாம் பாக்குறப்ப நமக்கு வேதனையா இருக்கு, ஐயோ தவறா முடிவெடுக்கிறாங்களே, இவர்களுக்கு எஜுகேஷன் நம்பர் ஒன்னா இருக்கு, பிள்ளைகளை தேவபக்தியில் வளர்க்கணுங்கிறது நம்பர் ஒன்னா இல்லையே. நல்ல எஜுகேஷன் கொடுப்போம், நல்ல எஜுகேஷன் கொடுப்போம், ஆனால் அதோடு கூட தேவனை காண்பிக்கணுமே, பிள்ளைகளுக்கு தேவனை காண்பிக்கணுமே, திருச்சபையை காண்பிக்கணுமே, சபையை காண்பிக்கணுமே, தேவ பக்தியை வளர்க்கணுமே. இவ்வளோ காரியங்கள் நாம் தவிடு திங்கிறமே, நாம் தடுமாறி இவ்வளவு வார்த்தைகளை கசபையில் வச்சு பராமரிக்கிறப்பே நாம் தவிடு திங்கிறப்ப, இந்த பிள்ளைகள் சர்வசாதாரணமா இப்படி உலகத்துக்குள்ள இருக்காங்களே, சண்டே எல்லாம் இல்ல, சபை கூடுகை எல்லாம் கிடையாது, எல்லாம் பக்க வேர்ல்டு உலகத்தினுடைய தண்ணீரை குடிச்சு 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 வெள்ளி காசுகள் சில்வர் காயின்ஸ் காணாமல் போச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றார், விளக்க கொளுத்து, வீட்டை பெருக்கு, தேடு, இன்னும் பெரிய கான்சிக்வன்சஸ் நீ ஃபேஸ் பண்றதுக்கு முன்னதாக சீக்கிரம் செய்ய வேண்டியது செய். ஆம்பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் இப்படிதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவரே, அது எஜுகேஷனா இருக்கட்டும், அல்லது பிசினஸா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், நாம் பராமரிக்க வேண்டியதா இருக்கு அந்த சில்வர் காயின்ஸ். நம் ஆம் ஐ எ ப்ரொடெக்டர் டு மை பிரதர் அப்படின்னு கேட்பான் காயின் ஜீஸ், ஆண்டவர்கிட்ட கேட்பான் தன்னுடைய ஆபேல், எங்க வந்து ஆபேல் இருப்ப, ஆம் ஐ எ ப்ரொடெக்டர், நான் என்னுடைய சகோதரனுக்கு என்ன, நான் ஒரு காவலாளியா, எஸ் நான் தான் காவலாளி, நான் காவலாளி. சிலர் பைபிள்ல நமக்கு ரெண்டுமே வசனங்கள் இருக்கு பிரியமானவர்கள், தேர் இஸ் எ பேலன்ஸ். சங்கீதம் 127 இப்படி சொல்லுது, கர்த்தர் காவாராகில், கர்த்தர் காவாராகில், இப்படி சங்கீதம் 127 இப்படி இருக்கு. அந்த வசனத்தை சொன்னது கர்த்தர் காவாராகில் சொன்னது சொன்னதான் சாலமோன் ஞானி தான் சொன்னார். சங்கீதம் 127 சாலமோனுடைய வார்த்தை தான். பிள்ளையாண்டானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு சொன்னதும் அவன் தான். இப்படிதான் ரெண்டும் இருக்கு. இப்ப நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் பாதுகாக்கணும், நான் காவந்து பண்ணணும். இது இதனுடைய கிரியை. சிலர் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளைகளை காக்கணும், தேவபக்தி நடத்தணும்னு சொல்லிவிட்டு நான் தேவனை விசுவாசிக்க தவறிட்டேன்னு வச்சுங்க. நோ, இட் வில் எண்ட் இன் வென். அது வேஸ்ட். அதே சமயத்தில் கர்த்தர் காவந்து பண்ணுவார்ப்பா. கர்த்தர் காக்கலன்னா நம்மளுடைய எவ்வளவுதான் நம்ம விழிச்சிருந்துதான் என்ன, பாதுகாத்துதான் என்ன? நோ 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 நோ, அதெல்லாம் நம்ம வந்து கர்த்தர் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்னு கேட்டா, நான் தூங்குவேன். ரெட்டங்கால் போட்டு நான் விரிச்சு போட்டு நான் பாடு தூங்கிட்டு கர்த்தர் காப்பார், கர்த்தர் காப்பார். இப்படியும் உண்டு, இப்படியும் உண்டு. இப்படியும் நான் மோசம் போக முடியும், நான் இப்படியும் மோசம் போக முடியும். ஆண்டவரே, நீங்க காக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் நிர்விசாரமா இருக்கிறது கிடையாது. நானே தான் எல்லாம் பொறுப்படுத்திக்கொள்ளணும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கணும்னு கிடைச்சா நான் தேவனை விட்டுட்டாலும் மோசம் போயிட்டேன்னு அர்த்தம். அது நான் வேஸ்ட். அது வாண்ட சொல்ற வேஸ்ட் அப்படின்னு. தேர் இஸ் எ பேலன்ஸ். சங்கீதம் 127 இருக்கு. ஆண்டவரே, நீர் காக்கிறவர் நீர், ஆனாலும் என்னுடைய விசுவாசத்தோடு கூட சில முயற்சி என்னுடைய கிரியையில நான் காண்பிக்கணும், நான் செய்யணும், சில விஷயங்களை செய்யணும். நான் பாதுகாக்கணும், நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். ஆண்டவரே, இந்த காசு வெள்ளி காசு காணாமல் போயிடக்கூடாது. ஆண்டவர், நீ எனக்கு தந்திருக்கீங்க. யாக்கோபு இழந்துட்டான் தன்னுடைய வாழ்க்கையில். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. அவனுடைய மதியீனமான காரியங்கள், அவன் எடுத்த டிசிஷன்ஸ், சில விஷயங்களை நாம் இப்படி செய்ய முடிவெடுக்க வேண்டியதா இருக்கிறது. நாம் இங்கே வாசிக்கிறோம் வேதத்தில் இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதே ஒரு வாழ்க்கையினுடைய சம்பவம் இன்னொரு குடும்பத்துக்குள்ளரையும், நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகம். நாம் சீக்கிரமாய் திருப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1 ரூத்தின் சரித்திரம் 1 எவ்வளவா டேமேஜ் எங்க ஆகுது அப்படின்னா, அதுதான் கடந்த நாட்கள் நான் பாரம் அடைந்தது. பேரண்ட்ஸ், நாம் சரியா முடிவெடுக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டேமேஜ், நம்மளுடைய கான்சிக்வன்சஸ் எவ்வளவா குடும்பத்தில் நாம் தவறிடுறோம். ரூத்தின் சரித்திரம் 1 முதல் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் அப்படிங்கிற இடத்துல அந்த புஸ்தகத்துக்கு மேலே ஒரு வார்த்தை இருக்கு. அந்த நியாயாதிபதிகளுடைய அந்த கடைசி வசனம், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான், அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். பாருங்க, இதான் இதான் விளைவு. என் பார்வையில் எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ நான் செய்வேன், என் பார்வையில் எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ நான் செய்வேன். அது முடிவு மரண வழியோ, அது செம்மையோ மரணமோ, அது எனக்கு தெரியாது. எனக்கு சரின்னு பட்டுச்சு நான் செய்வேன். அதுக்கு ஒரு உதாரணம், கீழே தன் பார்வைக்கு சரின்னு சரி செய்த மனுஷன், ஒரு மனுஷன் கீழே நான் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளுடைய நியாயம் விசாரித்து ஒரு நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ளதான பெத்லஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன், பெத்லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு, அதில் உள்ள ஒரு மனுஷன் எலிமெலேக் என்பவன் தன்னுடைய மனைவியோடும் 2 கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அதில் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வார்த்தைகள்லாம், அந்த வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையினுடைய கடைசி வார்த்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். 2 கடைசி பார்ட், மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். 4 கடைசி பகுதி, ஏறக்குறைய 10 இருந்தார்கள். பாருங்க, ஒரு பஞ்சம். பெத்லஹேம், அவர்கள் இருக்கிறதான இந்த பெத்லஹேம்ல, இந்த அப்பத்தின் வீட்டில் பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நிமித்தமாய் யூதாவில் உள்ளதான பெத்லஹேமில் உள்ளதான ஒரு ஃபேமிலி, அவன் பெயர் எலிமெலேக், அவனுடைய மனைவி நகோமி, அவனுடைய 2 மக்லோன் கிலியோன், பஞ்சத்தின் நிமித்தமாய் ப்ரொஹிபிட்டேடு ஏரியா மோவாப். மோவாப்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, அங்கெல்லாம் போகக்கூடாது. அம்மோனிய எல்லைகள், மோவாப் எல்லைகள், கானானி எல்லைகள், பிலிஸ்தீனுடைய எல்லைகள், இந்த காலனிஸ், இந்த குடியிருப்பு, இந்த ரீஜன்ஸ் எல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், போவே கூடாது. ப்ரொஹிபிட்டேட். எவ்வளவு பஞ்சமா இருந்தாலும் நான் சாகரன்னு சொல்லிட்டு அங்கே கிடக்க வேண்டிதான். எவ்வளவு பேர் அங்க இருக்கான், தேவன் பராமரிப்பார், தேவன் போஷிப்பார், தேவன் ஜனங்களை விசிட் பண்ணுவார். ஆனால் இந்த மனுஷன் ஒரு தவறா ஒரு முடிவு எடுத்தான். ஹிஸ் ராங் டிசிஷன், ஹிஸ் பேட் சாய்ஸ். எலிமிலேக் முடிவு பண்ணார். அதுல யாருடைய பார்ட் இருந்தது என்றால், நகோமியினுடைய பார்ட் அதுல இருந்துச்சு, அதுல அவளுடைய கை இருந்துச்சு. அதுல பின்னாட்கள் அழுறா, பின்னாட்கள் அழுறா, பின்னாட்கள் அழுறா. ஐயோ, என் புருஷன் இழந்தனே, என் பிள்ளைகள் இழந்தனே, இன்னைக்கு நான் விதவியா இருக்கேன், என் மருமக்கள் விதவியா இருக்கலேன்னு சொல்லிட்டு பின்னாட்கள் கண்ணீர் விடுத்து கோன்னு அழுது. என்ன தேவனிடத்திலே ஒரு கசப்பு, கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். பாருங்க 20 வசனத்தில், பின்னாட்கள் அவளுடைய இருதயத்துக்குள்ள. பாருங்க 20 ஒன்றாம் அதிகாரம் 20. நீங்கள் என்னை நகோமின்னு சொல்லாதீங்கப்பா, என்ன கசப்பானவள் சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு கொஞ்சம் கசப்பு இல்ல, மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நிறைவுள்ளவளா இருந்த, நிறைவுள்ளவளா இருந்தல்ல, அப்ப எங்க இருந்திருக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இப்ப நகோமிட்ட கேட்போம், நகோமி இங்க வாமா, உன்னத்தில் ஒரு கேள்வி கேட்போம். நிறைவுள்ளவளா இருந்தல்ல, அப்புறம் போன, நிறைவுள்ளவளா இருந்தல்ல, ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு இல்ல, ஆம்பளையான்னு சொல்லிட்டு வீட்டுல புருஷா இருந்தாங்கல்ல, ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, ஏதோ கொஞ்சம் பொருள் இருந்தது இல்ல, எல்லாம் வித்து வித்து எல்லாம் காலி பண்ணிவிட்டு இப்ப குடும்பமா போனீங்களே, எனக்கு லீடிங் இல்லைங்க, எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு சமாதானம் இல்ல. மை டியர் சிஸ்டர்ஸ், எனக்கு சமாதானம் இல்ல, நீங்க போற போக்கில் எனக்கு தெரியல, நீங்க எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு எனக்கு லீடிங் இல்லை, எனக்கு ஆவி இல்லை, எனக்கு சம்மதம் இல்லை, நீங்க பண்ற காரியம், நீங்க யோசிக்கிற யோசனை எனக்கு புரியல. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், என்னுடைய புருஷனுடைய வழிகள் எனக்கு தவறா இருக்கு, ஜெபம் பண்ணி ஆண்டவரே, என் புருஷன் சொன்னா கேட்க மாட்டார், என் புருஷன் ரட்சிக்கப்படாத புருஷன், அல்லது ரட்சிக்கப்பட்ட புருஷனா இருந்தாலும் என் புருஷன் வந்து என் வார்த்தை கேட்க மாட்டேங்கிறார். ஆனா என் புருஷனுடைய நிலைமை எனக்கு தெரியுது, இது ராங் டைரக்ஷன்ல போற மாதிரி தெரியுது, அவருடைய தீர்மானம் தப்பா தெரியுது, அவருடைய சாய்ஸ் தப்பா தெரியுது. ஆண்டவரே, இது எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியல, நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், வழிகளை தாறுமாறாக்கி போட்டு விட்டுருங்க. அப்படிலாம் இல்ல, புருஷன் இறந்த உடனே ஒடியாந்துருக்கணும். எலிமெலேக் மரிச்ச உடனே பிள்ளை ரெண்டு பசங்களை தூக்கிட்டு ஒடியாந்துருக்கணும். அவன் அங்கே இருந்துட்டான், அங்கே இருந்து விட்டார்கள். 10 இருந்தாங்க, ரெண்டு மருமக்களை வேற எடுத்தா. நாம் உடனே சொல்லலாம், இப்படி யோசிக்கலாம், நம்ம லாஜிக் யோசிக்க வேண்டாம். தேவன் இட்ஸ் அ குட் காட், எந்த கான்சிக்வன்சஸில் இருந்தும், எந்த பேட்ல இருந்தும், எந்த தீமையிலிருந்தும் தேவன் ஒரு நன்மை வெளியில கொண்டு வர முடியும். எப்ப அப்படின்னா, பெத்லகேமுக்கு திரும்பி வரும்பொழுது, யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பின பொழுது, போ பெத்தேலுக்கு திரும்பி கிளம்பின, போ தேவன் வச்சிருக்கிற எல்லைக்கு நீ போயிடு, தேவனுக்கு முதலிடமா இருக்கட்டும், தேவனுக்கு அடுத்தவங்களை தேடு, அதை தேடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். புருஷனை சாக கொடுத்தா, ரெண்டு மகன்களை சாக கொடுத்தா, மூணு விதவிகள் வீட்டில் இருக்காங்க, நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தா. ஒரு அடியில ஞாபகம் இல்லை, ரெண்டாவது அடி மூணாவது அடி விழுந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டான். 6 ரூத்தின் புஸ்தகம் 1:6, அவள் அந்த கடைசி வார்த்தை, தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, திரும்பி வரும்படி எழுந்தால், திரும்பி வரும்படி எழுந்தால், கெட்டகுமாரன் எழும்பினது போல, எழும்பினது போல நான் எழும்புறேன், யாக்கோபு எழும்பினது போல நான் எழும்புறேன், நான் தேவனிடத்துக்கு திரும்பிறேன், நான் பெத்லகேமுக்கே நான் திரும்பிறேன். அதுலதான் தேவன் ஒன்னு செய்ய முடியும். அப்படி திரும்பும் பொழுது, தன்னுடைய மீறுதல்களை நான் ஒத்துக்கொள்ளும் பொழுது, நான் தவறா போயிட்டேன், தவறா செஞ்சிட்டேன் அப்படிங்கிறப்ப, அது செய்தி கிடையாது, நாம் தவறா போனது செய்தி கிடையாது, பேட் கான்சிக்வன்சஸ் செய்தி கிடையாது. நாம் மனம் திரும்பும் பொழுது, தேவனிடத்தில் சார்ந்து நம்பி வரும் பொழுது, தேவன் அந்த தீமையிலிருந்தும், அந்த தவறானதிலிருந்தும் தேவன் ஒரு நன்மையை வெளியில தேவன் கொண்டு வர முடியும், தேவன் கொண்டு வர முடியும், அதுல இருந்து ஒரு போவாச கொண்டு வர முடியும். ஒரு ஓபேத், ஒரு ஜெஸ்ஸி, ஒரு டேவிட், ஒரு ஜீசஸ், அத்தனை தேவன் அதிலிருந்து கொண்டு வர முடியும். ஒரு தீமையிலிருந்து ஒரு தேவன் ஒரு நன்மையை கொண்டு வர முடியும். ஆனால் எப்ப அப்படின்னா, நான் திரும்புறேன் பெத்லகேமுக்கு, நான் திரும்புறேன், நான் தப்பு பண்ணிட்டேன். அப்படி இவைகள் எல்லாம் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, திருஷ்டாந்தமா இருக்கு. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய நீர், உமக்கு எடுத்தவைகள், உம்முடைய ராஜ்யம் எனக்கு என்னவா இருக்கட்டும், முதன்மையா இருக்கட்டும், நான் என் சௌரியத்துக்கு, என் சித்தத்துக்கு நான் போயிட வேண்டாம். ஆண்டவரே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21 யோவான் எழுதின சுவிசேஷம் 21 யோவான் 21 தேவன் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி செய்ய வேண்டியதாக இருக்கு, அவசியமாக இருக்கிறது. 21 நம் இங்கே திபேரியா கடற்கரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கிறோம். 1:2 சீமோன் பேதுரு சொல்றார். சீமோன் பேதுரு 3 பாருங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன். ஆண்டவர் அவருடைய பாடுகளுக்கு முன்னதாக அந்த ராத்திரி, அந்த அப்பம் பிட்ட ராத்திரியில தன்னை ஜீசஸ் பேதுருட்ட சொன்ன வார்த்தை, நீ என்ன மறுதளிப்ப, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, நீ என்ன மறுதளிப்ப, ஒரு முறைக்கு 3 மறுதளிப்ப, ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாது, பிடிக்க உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன். நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தினார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சகோதரர்கள் ஸ்திரப்படுத்துறாரு. பாருங்க, ஸ்திரப்படுத்துற விதம் எப்படி எப்படி ஸ்திரப்படுத்துறாருன்னா, நான் மீன் பிடிக்க போறேன், ஏய் நீங்களாம் வரீங்களா. எவ்வளவு தேவன் அழைத்த அழைப்புக்கு 3 இவர்களுக்கு வச்சு, இவர்களை பராமரிச்சு, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை காண்பிச்சு, நடந்து காண்பிச்சு, சகலத்தையும் நடப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், அவர்களுக்கு தரிசனமாகி எவ்வளவு காரியங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் அவருடைய மைண்ட் செட்டிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போஸ்தலனெல்லாம் இருந்ததெல்லாம் போதும் அதெல்லாம் அப்போஸ்தலனெல்லாம் இருந்து பார்த்தாச்சு. நம்ம இருக்கவே இருக்கு, நம்மளுடைய குலத்தொழில், நம்மளுடைய பிஸ்னஸ், ஃபிஷிங், ரைட், ஓகே நம்ம கிளம்புவோம், ஏய் நான் போறேன் நீ வரியா அப்படின்னா, இது ஒரு கூட்டம், சரி தலைவர் போறார், தலைவரை ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். நீ குணப்பட்ட பின்பு சகோதரர்களை ஸ்திரப்படுத்தினா, நான் மீன் பிடிக்க போறேன் வரீங்களான்னு எல்லாம் சேர்ந்து எல்லாம் போகுது. அப்ப தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படின்னா, இப்படிதான் செய்ய வேண்டியதா இருக்கும். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் அதிகம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து போய் உங்களுக்கு கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் வரும்பொழுதே நான் ஊதி போடுகிறேன்னு சொன்னது போல, சம்திங் ஆகாய தீர்க்க தரிசியில சொன்னது போல, நமக்கெல்லாம் காலம் வரலப்பா, அதெல்லாம் இன்னும் காலம் வரல. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கும், சபையை கட்டுறதுக்கும், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கும், இதெல்லாம் நமக்கு இன்னும் காலம் வரல, அதெல்லாம் வேற யாரோ பார்த்துக்குவாங்க. தேவனுடைய ராஜ்யம், மினிஸ்ட்ரிஸ், காரியங்கள் எல்லாம் வேற யாரா பார்த்துக்குவாங்க, நமக்கு அதெல்லாம் நான் காலம் வரல, எனக்கு எல்லாம் வரல, நான் அதுக்கு தகுதி கிடையாது, நான் அதுக்கு தகுதி கிடையாது, ஐ அம் அன்ஃபிட், எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, எனக்கு காலம் இல்லை, யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதான ஆகாய தீர்க்க தரிசியினுடைய காலத்தில் இஸ்ரவேலுக்கு ஆர்டர் சொன்ன வார்த்தை, நான் ஊதி போடுவேன், நான் ஊதுவேன், நீ நிறைய விதைச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன், நான் ஒண்ணுமே இல்லாம போடும். அதே போலதான் அப்படிதான் நடந்தது. இங்க ஆண்டவர் பார்த்தார், திபேரியா கடற்கரையிலிருந்து வேற மீனவர்கள் எல்லாம் போயிருந்திருக்கலாம், வேறவரெல்லாம் போயிருக்கலாம், ஆனால் இந்த 9-10 இவங்க போனவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், திபேரியா கடற்கரையில் பார்த்தார், அங்க உள்ள மீன்களுக்கு எல்லாம் சொல்லிட்டார், போன் ஊதிட்டார், எல்லாம் ஓடி போயிடு. திபேரியா கடற்கரையில் ஆண்டவர் எல்லா அங்க இருக்கிறதான பெருசுலேருந்து சிறுசுலேருந்து எல்லா மீன்களும் கட்டிட்டார், ஊதி போயிட்டார், ஒரு ஊதுதான் போன் ஊதினார். திபேரியா கடற்கரையில் உள்ளது எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் காலி, ஒன்று எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர், சி வாட்டர். தலைவர்கள் விடிய விடிய போடுறது என்ன, போட்டு எடுத்தா வலை, தண்ணியை தான் சுதந்திரிக்கணும், போட வேண்டியது வலை, போட வேண்டியது தண்ணி வலை, தண்ணி வலை, தண்ணி வலை, விடிய 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 விடிய. ஏடா மௌனே, உன்னை நான் அப்போஸ்தலா இருக்கும்படிக்கு 3 இருந்து காரியங்களை செஞ்சு விட்டு, நான் உனக்காக பெரிய தீர்மானங்களையும் திட்டங்களையும் இவ்வளோ காரியங்களை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உட்காந்துக்கிட்டு நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபிஷிங். தேவன் சில விஷயங்களை, பிரியமானவர்களே, நம்மளுடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்கணும். தேவன், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை, தேவனுடைய திருச்சபை, தேவ ஜனங்கள், தேவனுக்கென்று ஆடுகளை பராமரிக்கிறதும் மேய்க்கிறதும், இவ்வளவு காரியங்கள் முன்னால இருக்கிறப்ப நீ போய் உலகத்துக்கு தேவனுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தேவன் சில விஷயங்களை ஊதி போட வேண்டியது நல்லது. தேவன் ஊதி போறார், உஃப்னு ஊதுறார், ஓடி போயிடு அப்படின்ட்டார். அங்க என்ன விடிய விடிய போட்டா என்ன, ஒரு ஒண்ணு வரா, தண்ணி தான் வரும். ஆண்டவர் சொன்னார், சி உனக்கு ஃபிஷிங் தான் முக்கியம், உனக்கு சாப்பாடு பூவா தானே, இந்த பார் நான் சொல்றேன் பார், ஆண்டவர் கட்டளையிட கரையில நாம நிக்கிற இந்த இடுப்பளவு ஆழத்துல, இடுப்பளவு ஆழத்துல
கடற்கரையில மணல்ல 153 ஃபிஷஸ் வந்து உழுவுது, அது பாட்டுக்கு வந்துடும். தேவன் சொல்றார், see my miracle, see this, see my hand. இந்த மீனுக்கா அப்படி ராத்திரி ஃபுல்லா பிரயாசப்பட்ட, இந்த மீனுக்காகவா, இந்த பிசினஸ்க்காகவா, இந்த மணிக்காகவா விடிய 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 நீ ராத்திரி ஃபுல்லா போராடின? இது எனக்கு சாதாரண விஷயம், லேசான காரியம். நீ நிக்கிற தரையில, நீ கடற்கரையில, உன் இடுப்பளவு ஆழத்துல, உன் வாழ்நாளே பாத்துறாத 153 பெரிய மீன்களை உன் காலடியில கொண்டு வந்து நான் கொட்ட முடியும்? ஃபிஷிங் பிசினஸ் உனக்கு முதன்மையா இருக்க வேண்டாம். என்ன நீ அன்பு கூறு, இவைகளை காட்டில் நீ இடத்துல அன்பா இருக்கிறாய். அவன் அன்னைக்கு பேதுரு அன்னைக்கே உடஞ்சிட்டான். அருமையானவர்களே, தேவன் நமக்கு முதலிடமா இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யம் முதன்மையா இருக்கட்டும். நம்முடைய பிஸ்னஸ் காரியங்கள், அது எஜுகேஷன், வெல்த், நேத்து கேட்டது போல ஹெல்த், வெல்த், பிஸ்னஸ், மணி மேக்கிங், ப்ரொமோஷன், இதெல்லாம் அதெல்லாம் பின்னால பின்னால வரும், பின்னால வரும். தேவனுக்கு அது லேசான காரியம். 153 மீன்களை நம்முடைய காலடியில் கொண்டு வந்து போட முடியும், சாதாரண விஷயம். அது லேசான காரியம். உன்னை நான் டேக் ஓவர் பண்ணுவேன், உன் குடும்பத்தை நான் டேக் ஓவர் பண்ணுவேன், உன் பிள்ளைகளை நான் பராமரிச்சுக்குவேன். நீ எனக்கானதை தேடு, நீ என்ன நேசி எனக்கு முதலிடம் கொடு, நான் உனக்கு என்ன வச்சிருக்கணும் அதை தேடு. பெத்தேலுக்கு போ சொன்னா பெத்தேல இரு. அருமையான இந்த வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்லும் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நம்முடைய மீறுதல்கள் தவறுகள் அதெல்லாம் ஒரு காரியமே கிடையாது. நாம் மனம் திரும்பி இதை அட்மிட் பண்ணி புடுங்க வேண்டியதை புடுங்கி தூக்கி எறிஞ்சு ஏதாவது கருவாறு மலத்தை அடியில் போட்டு புதைச்சிட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நாம் செல்லும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி அந்த பேட்ல இருந்தும் அந்த தீமையிலிருந்தும் ஒரு நன்மையை, போவாசுகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். 153 மீன்களை நம்முடைய காலடியில் கொண்டு தேவன் நம்மளை போஷிக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் மாத்திரம் நம்முடைய தேவனையும் தேவனுக்கு அடுத்தவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய திருச்சபையும் முதலாவது வைப்போமாக. ஆமீன்.